வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதிகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 6. கிருஷ்ணனும் பலராமனும் மிக விரைவாக வளர்ந்த வண்ணம் இருந்தனர். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிப்பதில் ஒரு வல்லவனாக இருந்தான். அனைவரும் இசையில் மயங்கி அவனருகிலிருந்து மணிக்கணக்கில் அதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். விருந்தாவனத்தின் மக்கள் மட்டுமன்றி அங்கிருந்த பறவைகள் மற்றும் விலங்குகளும் அவனது புல்லாங்குழலில் மயங்கின. அவனது பெற்றோர் நந்தனும் யசோதாவும் தங்கள் மகனை பற்றி மிகவும் பெருமிதம் கொண்டனர். ஆனால் யாருமே உண்மையில் கிருஷ்ணன் யார் என்பதை உணரவில்லை. அவன் கையில் புல்லாங்குழல் இருந்தால் யார்தான் அப்பேரின்ப நிலையை அனுபவிக்க மாட்டார்கள்? ஒரு நாள் கன்றுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து கொண்டு கிருஷ்ணனும் கோபாலர்களும் யமுனை ஆற்றங்கரையில் பல முகங்களை கொண்ட காளியன் என்ற கரிய நாகம் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த இடத்திற்கு சென்றனர். காளியன் இவ்விடத்தில் குடியேற முன்னர் ராமநாகத்தீவின் கரையில் வாழ்ந்து வந்தது. தனது விஷத்தால் தண்ணீரை மாசுபடுத்தியதால் கழுகுகளின் ராஜாவான கருடனால் அங்கிருந்து விரட்டப்பட்டு இவ்விடம் வந்தது. சௌபரி முனியின் சாபத்தால் கருடன் அந்த யமுனை ஆற்றங்கரைக்கு வரமாட்டாது என்பதை அறிந்த காளியன் அங்கு குடியேறி யமுனை நீரை மாசுபடுத்தி விஷம் கலந்து கொண்டிருந்தது. காளியனின் விஷம் தண்ணீரை மாசுபடுத்தியது மட்டுமல்லாமல் வெகு தூரம் கரைக்குள்ளும் காற்றிலும் பரவியது. இதனால் அருகில் பறந்து செல்லும் பறவைகள் கூட மயங்கி விழுந்தன. விருந்தாவனத்தில் இருந்து யாருமே காளியன் வாழ்ந்த அந்த யமுனை பகுதிக்கு செல்வதில்லை. சிறுவர்கள் அவ்விடத்தை சென்றடைந்த போது மிகவும் களைப்பாகவும் கடும் தாகத்துடனும் இருந்தனர். சிலர் யமுனையில் இருந்து விஷம் கலந்த தண்ணீரை குடித்ததால் ஆற்றங்கரையில் மயங்கி விழுந்தனர். இதை பார்த்த கிருஷ்ணன் உடனடியாக தனது தெய்வீக சக்தியால் அவர்களை சுய நினைவுக்கு வரவைத்து காளியன் ஆற்று நீரை மாசுபடுத்துவதை தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையில் உள்ள பெரிய மரங்களில் ஒன்றில் ஏறி விஷம் கலந்த நீரின் நடுவில் குதித்தான். அவனது பாய்ச்சலால் ஏற்பட்ட நீரின் பாரிய விசிறியடிப்பு காளியனை எழுப்பியது. அது தனது கட்டுப்பாட்டு பிரதேசத்தை ஊடுருவியவரை தேடத் தொடங்கியது. தனது எல்லைக்குள் நுழைந்து தனது ஓய்வை கெடுத்தது கிருஷ்ணனே என்று கண்டுபிடித்த காளியன் ஆத்திரமடைந்து அவனருகில் சென்றது. கிருஷ்ணன் யார் என்றோ அவனது நோக்கம் என்னவென்றோ தெரியாமல் காளியன் கிருஷ்ணனை கடுமையாக தாக்கத் தொடங்கியது. பலராமனை தவிர கரையில் இருந்த கிருஷ்ணனின் நண்பர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கினர். அவர்களில் சிலர் உதவிக்காக மீண்டும் விருந்தாவனத்தை நோக்கி ஓடினர். ஓடிச் சென்றவர்கள் நதிக்கரையில் நடப்பதை நந்தனுக்கும் யசோதாவுக்கும் தெரிவித்தனர். விருந்தாவனம் முழுவதும் கிருஷ்ணனும் காளியனும் சண்டையிடும் இடத்திற்கு செல்ல நந்தினியும் யசோதாவையும் வேகமாக பின்தொடர்ந்தனர். அவர்கள் அங்கு வந்தபோது காளியன் கிருஷ்ணனை தனது வலிமை மிக்க உடலால் சுற்றி பிடித்து பலமாக நசுக்கிக் கொண்டிருந்தது. கிருஷ்ணன் அதன் சுருள்களுக்குள் இருந்து கரையில் என்ன நடக்கிறது என்று அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். கிராம மக்கள் கிருஷ்ணனுக்கு உதவ ஒரு திட்டத்தை தீட்ட முயன்றனர். இதை பார்த்ததும் வழக்கம் போல யசோதா கிருஷ்ணா 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 என்று அலறிய வண்ணம் மயங்கி விழுந்தாள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நன்றாக அறிந்திருந்த பலராமன் தனக்குள் சிரித்து கொண்டு நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருந்தான். நந்தன் ஆற்றில் குதிக்க தயாராகிக் கொண்டிருந்த போது பலராமன் அமைதியாக அவனையும் மற்றவர்களையும் உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான். பிறகு அன்னை யசோதாவை நோக்கி தன் கவனத்தை திருப்பினான். கிருஷ்ணன் காளியனின் பிடியில் நீண்ட நேரம் இருந்தாலும் காளியனால் கிருஷ்ணனை கொல்ல முடியவில்லை. எனினும் கிராம மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திண்டாடினர். அவர்களை அத்துன்பத்தில் இருந்து விடுவிக்க முடிவு செய்த கிருஷ்ணன் ஒரு உந்தலுடன் காளியனின் பிடியிலிருந்து வெளியே வந்தான். தன் பிடியிலிருந்து இதுவரையிலும் யாருமே தப்பவில்லை என்பதால் மேலும் ஆத்திரமடைந்த காளியன் தன் கோரை பற்களால் கிருஷ்ணனை கொல்ல முயன்றது. தன் தாக்குதல்களையெல்லாம் தவிர்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன் மீது காளியன் விஷத்தை கக்கியது. சண்டை நீண்ட நேரமாக தண்ணீருக்கு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணன் குதூகலமாக விளையாடிய வண்ணம் இருந்தாலும் கிராம மக்கள் மிகவும் பதட்டமாக இருந்தனர். பலராமன் மட்டும் நிகழ்வதை ரசித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு கிருஷ்ணன் காளியனின் தலைகளில் ஒன்றின் மேல் குதித்து நடனமாடத் தொடங்கினான். பாம்பின் தலையில் தனது கால்களை பதித்தான். கிருஷ்ணன் ஒரு தலையில் இருந்து மற்றொரு தலைக்கு பாய்ந்து காளியனின் அனைத்து விஷத்தையும் அத்துடன் சிறிதளவு இரத்தத்தையும் துப்ப வைத்தான். மற்றவர்க்கு தீங்கு விளைவிக்கும் விஷம் எதுவும் காளியனிடம் மீதியாக இல்லை என்பதை கிருஷ்ணன் உறுதி செய்தான். பாம்பின் தலையிலிருந்து கிருஷ்ணன் ஆனந்தமாக தனது புல்லாங்குழலை ஊதி மெல்லிசை ஒலியுடன் நடனமாடத் தொடங்கினான். ஆற்றங்கரையிலிருந்து இந்த நடனத்தை அனைவரும் பார்க்க முடிந்தது. இது எப்படி சாத்தியம் என்று அனைவரும் குழப்பமடைந்தனர். பாம்பு தனது விஷத்தையும் ஆற்றலையும் இழந்து மேலும் பலவீனமடைந்தது. அது உயிரை இழக்கும் தருவாயில் இருந்தது. காளியனின் மனைவிகள் அனைவரும் தங்கள் கணவருக்கு உயிர் பீச்சை தரும்படி கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்து கிருஷ்ணனை வணங்கின. கிருஷ்ணன் தன் நடனத்தை நிறுத்தினான். காளியன் சுயநினைவின்றி இருந்தது. அவன் காளியனையும் அவனது குடும்பத்தினரையும் விருந்தாவனத்தை ஒட்டிய யமுனை நதியை விட்டு வெளியேறும்படி கட்டளையிட்டான். ஒருபோதும் அதன் அருகிற்கு திரும்பக்கூடாது என்றும் கூறினான். காளியனின் தலையில் பதிக்கப்பட்டிருக்கும் தனது பாதச்சுவடுகளால் கருடன் காளியனை காயப்படுத்த மாட்டாது என்றும் உறுதியளித்து ராமநாக தீவின் கரைக்கு திரும்பும்படி கிருஷ்ணன் கட்டளையிட்டான். முழு சுயநினைவு பெற்ற பிறகு காளியன் கிருஷ்ணனின் கட்டளைக்கு இணங்க யாருக்கும் ஒருபோதும் இனி தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று உறுதியளித்து தனது குடும்பத்துடன் ராமநாக தீவிற்கு திரும்பியது. கிருஷ்ணன் காளியன் அதனது குடும்பம் இடையே நடந்த உரையாடல்கள் வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் கிருஷ்ணன் பாதுகாப்பாக இருப்பதையிட்டும் காளியன் மறைந்து விட்டதையிட்டும் அனைவரும் நிம்மதியடைந்தனர். யசோதா மயக்கம் தெளிந்து கிருஷ்ணனைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். பலராமன் மனதுக்குள் சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தான். அன்று முதல் யமுனையின் அந்த பகுதி அதன் உண்மை அழகுக்கும் வளமான நிலைக்கும் திரும்பியது. அச்சமயம் பொழுது சாய்ந்திருந்தது. கிருஷ்ணனுக்கும் காளியனுக்கும் இடையிலான நீண்ட சண்டையையும் கிருஷ்ணனின் தெய்வீக நடனத்தையும் பார்த்து பிருந்தாவன கிராம மக்கள் அனைவரும் மிகவும் களைத்திருந்தனர். அதன் காரணமாக அவர்கள் தங்கள் கிராமத்திற்கு திரும்பி செல்வதற்கான நிலையில் இருக்கவில்லை. பசுக்களும் பசியோடும் சோர்வோடும் இருந்தன. எனவே எல்லோரும் யமுனை நதிக்கரையில் இரவை கழிக்க முடிவு செய்தனர். நந்தன் கிருஷ்ணனை பற்றி கவலைப்பட்டான். அவன் காளியனின் விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்து அவனை கண்காணிக்க விரும்பினான். அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு பெரும் காட்டுத்தீ பரவியது. பலத்த காற்று வீசியதால் காட்டுத்தீ வேகமாக பரவியது. தீயின் உஷ்ணத்தை உணர்ந்து கிராம மக்கள் விழித்தெழுந்து உதவி கோரி அலறினர். அவர்களின் அழுகையை கேட்ட கிருஷ்ணன் உடனே தன் வாயை அகலத் திறந்தான். ஒரே மூச்சில் முழு காட்டுத்தீயையும் விழுங்கினான். எல்லா கிராம மக்களையும் அவர்களின் பசுக்களையும் மீண்டும் ஒருமுறை கிருஷ்ணன் காப்பாற்றினான். எப்போதும் போல இறைவனான கிருஷ்ணன் தனது உண்மையான பக்தர்களை இப்போதும் காப்பாற்றினான். கிருஷ்ணனை அவனது நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் பாடி ஆடி அவனது வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய வண்ணம் விருந்தாவனத்திற்கு மீண்டும் ஊர்வலமாகச் சென்றனர். மன்னன் கம்சன் கிருஷ்ணனால் தன் அரக்கர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதையிட்டு மிகவும் சோர்வாக இருந்தான். அவன் தனக்கு தெரிந்த இன்னும் ஒரு வலிமையான அரக்கனான பிரலம்பாசுரனை அழைத்து கிருஷ்ணனை கொல்லும்படி கட்டளையிட்டான். கிருஷ்ணனையும் பலராமனையும் தனித்தனியாக சண்டையிட்டு கொள்வது எளிதாக இருக்கும் என்பதால் அவர்களை பிரிக்க பிரலம்பாசுரன் திட்டம் தீட்டினான். அவன் கிருஷ்ணனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில நாட்கள் அந்த பகுதியில் பொறுமையுடன் காத்திருந்தான். ஒரு நாள் மாலை பசுக்களும் கன்றுகளும் மேய்ந்து கொண்டிருந்த போது கிருஷ்ணனும் பலராமனும் அவர்களது நண்பர்களும் புல்வெளியில் விளையாடி கொண்டிருந்தனர். மென்மையான காற்று புல்வெளியின் மீதும் காடுகளினூடாகவும் விருந்தாவனத்தின் முழு பகுதிக்கும் மலர்களின் நறுமணத்தை எடுத்துச் சென்றது. சிறுவர்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விளையாட்டுக்களை விளையாடினர். ஒளித்து பிடித்தல், குறிவைத்தல், மரத்தடியில் ஊசலாடுதல், மல்யுத்தம், அத்தோடு சில சமயங்களில் புதிய விளையாட்டுக்களையும் உருவாக்குவார்கள். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அவர்கள் நடனமாடுவார்கள். அல்லது அவர்கள் பாடி கைதட்டி கிருஷ்ணனின் நடனத்தை ரசிப்பார்கள். அன்றைய நாள் வெயிலாகவும் பிரகாசமானதாகவும் இருந்ததால் மரத்தடியில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக நிழலை தேடி சிறுவர்கள் காட்டினுள் சென்றனர். பிரலம்பாசுரன் சிறுவன் போல் மாறு வேடமிட்டு குழந்தைகளை நோக்கிச் சென்றான். மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்தான். மரத்தின் பின்னால் மறைந்திருந்த அவனை பார்த்த கிருஷ்ணன் அது மாறுவேடத்தில் இருக்கும் அரக்கன் என்பதை உணர்ந்தான். நிச்சயமாக கிருஷ்ணன் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் உட்பட அனைத்தையும் அறிந்திருப்பவன். எனவே அச்சிறுவனை பிரலம்பாசுரன் என அடையாளம் கண்டான். கிருஷ்ணன் மாறு வேடமிட்ட பிரலம்பாசுரனை தன்னுடனும் கோபாலர்களுடனும் விளையாட அழைத்தான். இரு அணிகளாக பிரிந்து தாம் கயிறு இழுத்து விளையாடலாம் என்று அவன் முன்மொழிந்தான். தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களை கிராமத்திற்கு திரும்பும் நேரம் வரும்போது தூக்கிச் செல்ல வேண்டும் என்று பந்தயம் கட்டினர். தங்கள் அணியே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் மற்றவர்கள் மீது மகிழ்ச்சியாக சவாரி யோசனையை அனைவரும் விரும்பினர். ஒருபுறம் பலராமனும் மறுபுறம் கிருஷ்ணனும் இருந்தனர். பிரளம்பாசுரன் கிருஷ்ணனின் அணியில் சேர்ந்தான். சிறுவனாக இருந்த பிரளம்பாசுரன் தன் திட்டம் பலனளிப்பதாக நினைத்தான். கிருஷ்ணன் தன்னை தங்களுடன் விளையாட அழைக்கும் அளவுக்கு ஒரு முட்டாள் என்றும் நினைத்தான். பலராமனின் அணி கயிறு இழுத்தல் விளையாட்டில் வெற்றி பெற்றது. பலராமனை அழைத்துச் செல்ல பிரளம்பாசுரன் முன்வந்தான். முதலில் அவனை சமாளிப்பது எளிது என்று எண்ணி புத்திசாலித்தனமான தனது யோசனையை நினைத்து பெருமையடைந்தான். மற்ற தோல்வியடைந்த குழு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றவர்களை சுமந்தனர். அவர்கள் ஓடத் தொடங்கியதும் பிரளம்பாசுரன் மெதுவாக பின்தங்கி வழி தவறியவாறு காட்டி பலராமனை காட்டுக்குள் வேறு திசையில் தூக்கி கொண்டு சென்றான். பிரளம்பாசுரன் தனது நிஜ உருவத்தை எடுத்துக்கொண்டு பலராமனை கொல்வதற்கென விரைந்தான். தான் அரக்கன் மீது சவாரி செய்வதை அடையாளம் கண்டுகொண்ட பலராமன், என் நண்பர்கள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் ஒரு அரக்கன் என்னை தூக்கிச் செல்கிறான் என்று கத்தினான். கிருஷ்ணன் அதை கேட்டதும் பலராமன் தன்னை தனது நண்பர்களுடன் இருந்து அவர்களை கவனித்துக் கொள்ளும்படி கூறுகிறான் என்பதை விளங்கிக் கொண்டான். பலராமனை அரக்கன் ஒருவன் பிடித்து விட்டானே என்று அவனது நண்பர்கள் கவலைப்பட்டனர். கிருஷ்ணன் தானும் கவலையில் இருப்பதாகவும், ஆனால் அக்கவலை பலராமனை பற்றியது அல்ல எனவும், அரக்கனின் கதி என்னவாகுமோ என்பதே ஆகும் என்றும் கூறினான். கிருஷ்ணன் சொன்னது சரியாகத்தான் இருந்தது. பயமறியாத பலராமன் பிரளம்பாசுரனை அவனது தோள்களில் அமர்ந்த வண்ணம் தாக்க ஆரம்பித்தான். முதலில் பலராமன் தன் கால்களால் அரக்கனின் கழுத்தை இறுக பிடித்து கழுத்தை நெரித்தான். பின்னர் பலராமன் தனது வலிமை மிக்க கைமுஷ்டியை பயன்படுத்தி அசுரனின் தலையில் ஒரே ஒரு முறை அடித்தான். அரக்கன் கடுமையான கர்ஜனையை எழுப்பிய வண்ணம் தரையில் விழுந்து இறந்தான். அவன் தரையில் விழுந்த பலத்த சத்தம் பல மைல்களுக்கு அப்பாலும் கேட்டது. பலராமன் தன் நண்பர்களை நோக்கி நடனமாடிக்கொண்டு வந்தான். கோபாலர்கள் மிகுந்த அன்புடன் பலராமனை தழுவி புகழ ஆரம்பித்தனர். தெய்வீக புன்னகையுடன் கிருஷ்ணன் தன் அன்பு சகோதரனை பார்த்து கொண்டு நின்றான். வெகு விரைவில் பிருந்தாவனம் முழுவதும் பலராமனின் வலிமையை பற்றி பேசத் தொடங்கியது. அவனது வளர்ப்பு தந்தையான நந்தன் கர்கமுனி அவனது அசாதாரண வலிமையையும் வீரத்தையும் கணித்து அவனுக்கு பேர் சூட்டும் விழாவில் ஏன் பலராமன் என்று பெயரிட்டார் என்பதை நினைவு கூர்ந்தார். மீண்டும் ஒருமுறை கம்சன் தோல்வியடைந்தான். தொடரும். ஓம் நமஃ சிவாய.